السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين، صدق الله العظيم. கணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய இந்த மக்தப் மதரசாவுடைய அதிபர் மற்றும் முஅல்லிம்களே, உஸ்தாத்மார்களே, மேலும் இந்த இடத்திற்கு, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு நியமத், அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருள், அல்லாஹ்வினால எங்களுக்கு பாக்கியமாக தரப்பட்ட, அல்லாஹ்வினால எங்களுக்கு பெரிய நியமத்தாக தரப்பட்ட இந்த பிள்ளைகளுக்கான கடமையை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் எங்களுக்கு தந்து. இது பொதுவாக உலகத்துல எல்லாரும் விரங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். பிள்ளைகள் என்று சொல்றது, ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில குழந்தை என்று சொல்றது, அது மட்டிட்டு சொல்ல முடியாத பெரிய ஒரு நியமம், பெரிய ஒரு அருள். இந்த உலகத்துல யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ, திருமணம் நடந்து பல வருஷங்களாகியும் யாருக்கு இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கலையோ, அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா விளங்கும் இந்த பிள்ளைகளுடைய, இந்த குழந்தை பாக்கியத்துடைய பொறுமதி எந்த அளவு என்றது விளங்கும். உலகத்துல கோடி கோடியாக சொத்து கழிக்கலாம், உலகத்துல காலி பூமிகள் ஒரு ஆளுகிட்ட இருக்கலாம், நாட்டுடைய எல்லா சிட்டிகள்லையும் ஆளுக்கு விசாலமான கடைகள் இருக்கலாம், ஆனா அந்த மனிதனுக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய சொத்து அவருக்கு கிடைச்சாலும், எவ்வளவு பெரிய நியமத்து அவருக்கு கிடைச்சாலும், அந்த நியமத்தின் மூலம், அந்த சொத்தின் மூலம் அவருடைய வாழ்க்கையில உண்மையான இன்பத்தை, நிம்மதியை அவர் காண மாட்டார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நியமத்தாக, மிக பெரும் ஒரு பாக்கியமாக குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இது எந்த அளவுக்கு பாக்கியமாக இருக்குதோ அந்த அளவுக்கு பாரமாகவும் இருக்குது, எந்த அளவுக்கு சுகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு சுமையாகவும் இருக்குது. ஒரு முஸ்லிமிக்கிட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறது, ஒரு மனிதனுக்கிட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நியமத்துக்கான சுக்கிர நன்றி கடனை எப்படி அவன் அடைக்கிறான், இந்த கடனை எப்படி அவன் அடைக்கிறான் என்றதை அல்லாஹ் பார்க்கிறான். எங்களுக்கு பெரிய நியமத்தாக கிடைச்ச இந்த பிள்ளைகளை, மிக பெரும் பாக்கியமாக கிடைச்ச இந்த குழந்தைகளை நாங்க எப்படி பராமரிக்கிறோம், எப்படி அவங்களை வளர்க்கிறோம், அவங்களுக்கான தருவியாக எப்படி கொடுக்கிறோம், அவங்களோட எதிர்காலத்துக்கான எப்படியான திட்டங்களை நாங்க வகுக்கிறோம் என்றதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் எங்களுக்கு தரப்பட்ட பாரம், பாக்கியத்தோடு எங்களுக்கு தரப்பட்ட பாரம் இதுதான், சுகத்தோடு எங்களுக்கு தரப்பட்ட சொம இதுதான். இன்றைய உலகத்துல பயங்கரமானது ஒரு சூழல்ல நாங்க வாழ்ந்து கொடியோம், ஈமான பாதுகாக்க முடியாத சூழல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, யூஷிக்கு அய்யதி அலன் நாஸி ஜமான், ஒரு காலம் உங்களுக்கு வரலாம், அஸ்ஸாபிரு அலா தீனிஹி கல் காபிலி அலல் ஜம்ரி, அந்த காலத்துல தன்னுடைய தீன, தன்னுடைய மார்க்கத்தை, தன்னுடைய இஸ்லாத்தை
ஒழுக்கத்தை பண்பாட்டை ஒரு மனிதன் பாதுகாத்து வாழ்றது உள்ளம் கையில நெருப்ப வைக்கிற மாதிரி. உண்மையில அந்த காலத்துலதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். விசேஷமாக எங்களோட மூன்றாம் தலைமுறையினர், எங்களோட தேர்ட் ஜெனரேஷன், எங்களோட சிறார்கள் இன்னும் ஒரு 25-30 வருஷத்துக்கு பின்னால எங்களுடைய சமூகத்துடைய லீடர்ஸ் மாதிரி அவங்கதான். சில நேரம் உலமாக்களாக, சமூகத்துடைய புத்திஜீவிகளாக, பெரிய அறிவாளிகளாக, துறை சார்ந்த அறிஞர்களாக, மருத்துவர்களாக, அரசியல் தலைவர்களாக, ஒரு 25-30 வருஷத்துக்கு பின்னால எங்களுடைய சமூகத்தை கைட் பண்ண போறவங்க இவங்கதான். இன்றைக்கு எங்களுக்கு முன்னால ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய, ஒன்றுமே தெரியாம இருக்கக்கூடிய, மலல மொழி பேசக்கூடிய, எங்களுக்கு முன்னால அடிச்சு விளையாடக்கூடிய இந்த பிள்ளைகளோட தோள்கள்ல தான் எங்களுடைய சமூகத்தோட எதிர்காலத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறார். இதுதான் எங்களோட தேர்ட் ஜெனரேஷன். இவங்களை நாங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பாக தீனுடைய சூழல்ல, இஸ்லாத்துடைய தர்பியாவுல, சமூகத்துடைய சிந்தனையை கொடுத்து, ஒழுக்கத்துடைய முக்கியத்துவத்தை கொடுத்து, சீரான இல்ம கல்வியை கொடுத்து எந்த அளவுக்கு நாங்க அவங்களை வளர்ப்போமோ, அவங்களை கட்டி எழுப்புவோமோ, அந்த அளவுக்கு எங்களோட சமூகத்துடைய எதிர்காலம், எங்களோட முஸ்லிம்களுடைய எதிர்காலம் பிரகாசமானதாக இருக்கும், ஒளிமயமானதாக இருக்கும். இன்றைக்கு முழு உலகத்திலையும் எங்களோட முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய சதித்திட்டங்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய சதித்திட்டங்களுடைய பிரதானமான ஒரு இடம்தான் எங்களோட இந்த மூன்றாம் தலைமுறையினர், இந்த தேர்ட் ஜெனரேஷன். இவங்களை எப்படி வழிகெடுக்கலாம், இவங்களோட சிந்தனைக்குள்ள எப்படி மார்க்கத்துக்கு முரணான கருத்துக்களை உள்ளுக்கு கொண்டு வர இயலும். ஒரு பக்கம் நவீன மீடியாக்களுடைய தாக்கம், நவீன மீடியாக்களுடைய தாக்கம், இன்னொரு பக்கம் அந்நிய கலாச்சாரங்களுடைய தாக்கம், இன்னொரு பக்கம் செக்யூலர் எஜுகேஷன், சடவாத மதச்சார்பற்ற கல்வி கோட்பாட்டுடைய சிந்தனைகள், இன்னொரு பக்கம் எல்லாருடைய கைகளையும் பாவனைக்கு வந்திருக்கக்கூடிய, சுதந்திரமாக பாவிக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடியோட சம்பந்தப்பட்ட உபகரணங்கள், ஸ்மார்ட் போனா அழிக்கலாம், வாட்ஸ்அப் ஆக இருக்கலாம், அதுல பாதிக்கக்கூடிய பேஸ்புக் அழிக்கலாம், இப்படி இந்த சமூக வலைதளங்கள், சோசியல் மீடியா, இவைகளின் மூலமாக அடுத்தது நாங்க பிள்ளைகளுக்கு ஆசையாக இரக்கமாக வாங்கி கொடுக்கக்கூடிய கார்ட்டூன், இவைகளின் மூலமாக இன்றைக்கு எங்கட வளர்ந்து வரக்கூடிய ஜெனரேஷன், அவங்களோட மூளை இப்பதான் வளர்ச்சி அடையுது, பிரெயின் டெவலப்மெண்ட் பீரியட், மூளை வளர்ச்சி அடையக்கூடிய பருவம் இதுதான். இந்த பருவத்துல சிந்தனைக்குள்ள எது ஆழமாக நுழையுதோ, எந்த கல்வி ஆழமாக சிந்தனையில பதியுதோ, எந்த தியரி ஆழமாக பதியுதோ, எந்த கலாச்சாரம் ஆழமாக பதியுதோ, அதுதான் எதிர்காலத்துல பிரதிபலிக்க போகுது. இப்படி பல வகையான அச்சுறுத்தல்கள், இப்படி பல வகையான சோதனைகள் இஸ்லாத்துக்கு வெளியில இருக்கு, எங்களுக்கு வெளியில இருக்கு. அதை விட பயங்கரம் என்ன தெரியுமா, எங்களுடைய சமூகத்துக்குள்ள இருந்து இஸ்லாம் என்ற பெயரில, குர்ஆன் என்ற பெயரில, ஹதீஸ் என்ற பெயரில, முஸ்லிமுடைய தோற்றத்தில இஸ்லாத்துடைய பெயரை சொல்லிக் கொண்டு, நபி அவர்களுடைய பெயரை சொல்லிக் கொண்டு, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான மோசமான அகீதாக்களை சொல்லக்கூடிய பல அமைப்புகள் நாட்டில ஊடுருவி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் காதியானிகள், இன்னொரு பக்கம் ஷியாக்கள், இன்னொரு பக்கம் அத்வைதம், இவங்க எல்லாரும் முஸ்லிமுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், இஸ்லாம் என்று பேசக்கூடிய ஆட்கள் இன்றைக்கு எங்கட நாட்டுக்குள்ள வேகமாக ஊடுருவி கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஊடுருவக்கூடிய ஒரு ரூட் என்ன தெரியுமா, எஜுகேஷன் சிஸ்டம். எங்களுடைய சமூகத்துக்குள்ள எஜுகேஷனுடைய ரூட்டின் மூலமாக இன்றைக்கு பல வகையான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது, எங்களுடைய சமூகத்துடைய அகீதாவை உடைக்கிறதுக்காக. காதியானிகள் மார்க்கத்தை விட்டு வெளியே போனார்கள். ஷியாக்கள் அதை போல மோசமான ஒரு கூட்டம். இந்த ரெண்டும் பயங்கரமாக முயற்சிக்குது. அப்ப இவைகள்ல இருந்து அந்நியர்களுக்கிட்ட இருந்து மார்க்கத்துக்கு வெளியில இருந்து இஸ்லாத்துடைய எதிரிகளுக்கிட்ட இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் சவால்கள் ஒரு பக்கம், இஸ்லாத்துடைய பேரை சொல்லிக் கொண்டு எங்கட சமூகத்துடைய அகீதாவை உடைக்கிறதுக்காக முயற்சிக்கக்கூடிய சமூகம் இன்னொரு பக்கம். இவைகள்ல இருந்து எங்கட சமூகத்தை, எங்கட சிறார்களை, எங்கட எதிர்கால தலைமுறைய பாதுகாக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த மக்தப் என்ற பாதுகாப்பு கோட்டை உருவாக்கப்பட்டது. இது ஒரு பாதுகாப்பு கோட்டை. எங்கட நாட்டில வளரக்கூடிய எங்கட அடுத்த ஜெனரேஷன், எங்கட நாட்டில வளரக்கூடிய எல்லா பிள்ளைகளும் ஒரே அகீதாவை படிக்கும். 5 வயதுல, 6 வயதுல, 7 வயதுல வளரக்கூடிய இந்த பருவத்துல அவங்க சரியாக குர்ஆன் விளங்கணும், ஹதீஸ சரியாக விளங்கணும், சஹாபாக்களுடைய மகிமையை சரியாக விளங்கணும், இஸ்லாத்துடைய ஒழுக்க முறைகளை சரியாக விளங்கணும். இப்படி ஒரு உறுதியான அஸ்திவாரத்தில் இவங்க வளர்க்கப்பட்டுட்டார். இந்த மக்களுடைய பாடத்திட்டம் அதைத்தான் எங்களுக்கு செய்யுது. இவருடைய பிள்ளைகளுடைய ஈமான், இவருடைய பிள்ளைகளுடைய அகீதா, பிள்ளைகளுடைய ஒழுக்கம், பிள்ளைகளுடைய பண்பாடு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவங்களுடைய இபாதத் எல்லாத்தையும் உறுதியான ஒரு கட்டிடமாக எழுப்புறதுக்காக வேண்டித்தான் இந்த முயற்சி மக்களுடைய பாடத்திட்டம் போடப்பட்டிருக்கு. பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, 15 வயது அடைஞ்சிட்டாங்க. ஒவ்வொரு துறையின ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஃபீல்ட தேர்ந்தெடுத்தாங்க. மெடிக்கல் ஆகிக்கலாம், அல்லது என்ஜினியர் ஆகிக்கலாம், அல்லது பொலிட்டிக்கல் ஆகிக்கலாம், எந்த ஃபீல்டுக்கு அவங்க போனாலும் இந்த 5 வயதுல போடப்பட்ட அத்திவாரம் அவங்கள பாதுகாக்கும். இந்த 6 வயதுல இந்த மக்தபுடைய சிலபஸின் மூலம், பாடத்திட்டத்தின் மூலம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நொலேஜ், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அத்தீதா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒழுக்கமும் பண்பாடும் அவங்க எந்த ஃபீல்டுல இறங்கி போனாலும் அவங்கள பாதுகாக்கும். சிலாக்களுடைய கேள்வி அதுதானே, நாட்டுல 280 மதரசாக்கள் இருக்குது, மக்தப் எதுக்கு உருவாக்கினீங்க? 250 மதரசாக்கள் இருக்குது, மதரசாக்கள் மார்க்கத்தை பார்க்கட்டுமே. பிள்ளைகளுக்கு குரானையும் ஹதீஸையும் மதரசாக்கள் கொடுக்குது. மக்தப் ஏன் எங்களுக்கு தேவை? கண்ணியமானவர்களே, எங்கட சமூகத்துல 100க்கு 1 வீதமும் இல்லை, அதை விட குறைஞ்ச பெர்சன்டேஜ் பிள்ளைகள் தான் மதரசாக்கு போறாங்க மார்க்கத்தை படிக்கிறதுக்காக. அடுத்த எல்லா பிள்ளைகளும் மார்க்கத்தை படிக்கிறது எங்க? ஸ்கூல்ல இஸ்லாம் பாடத்துல கொஞ்சம் படிக்கிறாங்க. இவங்க எப்படி மார்க்கத்தை விளங்குவாங்க? இவங்க தான் ஒவ்வொரு ஃபீல்டுல போவாங்க. மதரசால மார்க்கத்தை படித்தால்கள் பள்ளிக்கு வருவாங்க, மதரசா பிள்ளைக்கு வருவாங்க, மக்தபுக்கு வருவாங்க, பள்ளியோட சம்பந்தப்பட்டிருப்பாங்க. வெளியில உள்ள மாணவர்கள் இவங்க எல்லாரும் தான் வெளியில ஒவ்வொரு ஃபீல்டுகளுக்கு போகக்கூடிய ஆட்கள், ஒவ்வொரு துறைகளுக்கு போகக்கூடிய ஆட்கள். இவங்களுக்கு சரியான அகீதா கொடுக்கப்பட்டிருக்காது, இவங்களுக்கு சரியான ஒழுக்கம் கொடுக்கப்பட்டிருக்காது, சரியான இபாதத்துடைய முறைகள் கொடுக்கப்பட்டிருக்காது, மார்க்கத்துடைய சட்டங்கள் அகீதா சரியாக கொடுக்கப்பட்டிருக்காது. இவங்க திசை மாறி போகலாம். மதரசாவுக்கு வரக்கூடிய மாணவர்கள், மதரசால படிக்கக்கூடிய மாணவர்கள் வெறுமனே 20,000 நாங்க வச்சுக்கொண்டால் லட்சக்கணக்கான சிறார்கள் இருக்கிறாங்க மதரசாவுக்கு வராத மாணவர்கள். இந்த சிறார்களுக்கு எப்படி மார்க்கத்தை கொடுக்கலாம்? இவங்களுக்கு எப்படி உறுதியான ஸ்ட்ராங்கான அஸ்திவாரத்தை இவங்களுக்கு எப்படி போடலாம் என்றதுக்கு தான் இந்த மக்தபுடைய முறை ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு அல்லாஹுடைய மிக பெரும் அருளால் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் மக்தபுடைய சிலபஸை படிச்சு கொண்டிருக்கிறார். 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் நாடளாவிய ரீதியில் மிகப்பெரிய வளர்ச்சி. 5-6 வருஷங்களுக்குள்ளால அல்லாஹ் பெரிய ஒரு முன்னேற்றத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். துரிதமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. எந்தெந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை மக்தபுடைய பாடத்திட்டத்துக்கு சேர்த்து மக்தபின் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை, பிள்ளைகளுக்கான மார்க்கத்தை, ஒழுக்கத்தை கொடுக்கிறதுக்கு கால முன் வச்சாங்களோ, இவங்க பிள்ளைகளுக்கான தங்களது குழந்தைகளுக்கான முதலாவது கடமையை நிறைவேற்றிட்டாங்க. ஆனா நிறைவேற்றி சம்பூரணமா முடிய இல்லை. எங்களோட பிள்ளைய நாங்க மதரசால கொடுமையை சேர்த்துட்டோம். எங்களோட பிள்ளைகளை மார்க்க முறப்படி வளர்க்கறதுக்கான முதல் படியில நாங்க காலை வச்சுட்டோம். மக்தபளை கொண்டு வந்து சேர்த்திக்கிறோம், முதல் படியில நாங்க காலை வச்சுட்டோம். இதோட விஷயம் முடிய இல்லை, ஃபைல் இதோட மூடப்பட இல்லை. இதுக்கு பின்னாலையும் எத்தனையோ பொறுப்புகள் பெற்றோருக்கு இருக்கு, எத்தனையோ கடமைகள் தாய்மார்களுக்கு இருக்குது, எத்தனையோ பொறுப்புகள் தந்தைமார்களுக்கு இருக்குது. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நிறைய இடங்கள்ல நடக்கிறது என்னண்டா, அது ஸ்கூல்லையும் தான், அரபு மதரசாக்கள்லையும் தான், மக்தபுகள்லையும் தான், பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு ஃபால்ட் என்னன்னு சொன்னால், நாங்க மக்தபுக்கு புள்ளைய சேர்த்துட்டோம், மாஷா அல்லாஹ், எங்கட கடமை முடிஞ்சார், எங்கட வேலை முடிஞ்சார், இதுக்கு பின்னால் அந்த முஅல்லிம் புள்ளைய மேல கொண்டு வந்து தரட்டும். ஸ்கூலுக்கு பிள்ளைய நாங்கள் சேர்த்துட்டோம், அந்த டீச்சர்ஸ் மாறு படாத பாடுபட்ட ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு பிள்ளைய கொண்டு வரட்டும். ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணணும், ஓ லெவல்ல ஹை ரிசல்ட் எடுக்கணும், ஏ லெவல்ல ஹை ரிசல்ட் எடுக்கணும், அதுக்கு பின்னால் யூனிவர்சிட்டி போகணும். யாரு பொறுப்பு? டீச்சர்ஸ் மார்க்கிட்ட கொடுத்துட்டோம். மதரசால குடும்பத்தை சேர்த்திக்கிறோம், அவரை ஹாவிசாக்கி, ஆலிமாக்கி, முப்தியாக்கி, முஹத்திசாக்கி கொண்டு வாரது உஸ்தாத்மார்களுடைய பொறுப்பு, நாங்க வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருப்போம் என்ற நிலைமையிலதான் சமூகத்தில நிறைய பெற்றோர்கள் இருக்கிறார். எங்களுடைய பிள்ளைகளுடைய பலவீனத்துக்கான முதல் படி இதுதான். மதரசால சேர்த்தது மட்டுமல்ல, மக்தபுடைய சிலபஸுக்குள்ள பிள்ளைகளை கொண்டு வந்து நாங்க விட்டது மட்டுமல்ல, ஸ்கூல்ல சேர்த்தது மட்டுமல்ல, இது தங்கள பெற்றோருடைய கடமைகள் என்ன, இதுக்கு அடுத்தது பெற்றோர்களுடைய பொறுப்பு என்ன, இத நாங்க யோசிக்கிறோம். முதலாவது கடம் என்ன தெரியுமா? நாங்க பிள்ளைகளை மக்தபுல சேர்த்திக்கிறோமா, நாங்க இதுக்கு பின்னால் பிள்ளைகளை கண்காணிக்கணும். ஒவ்வொரு நாளும் வேக தூக்குது போகுது, வருகுது வேக வைக்குது, அடுத்த நாள் அதே வேக களத்துல போடுது புள்ள போகுது, ரெண்டு மாசமா போகுது, ஒரு வருஷம் தாண்டிட்டது, ரெண்டாம் கிதாபு போகுது. பாப்பாக்கு தெரியாது என்னுடைய மகன், என்னுடைய மகள் எத்தனாம் கிதாபு ஓதுது, என்ன பாடம் படிக்குது, என்ன படிச்சிருக்குது, எத்தனை ஹதீச பாடமிட்டிருக்குது, எத்தனை துஆக்கள் பிள்ளைக்கு பாடம் என்று எத்தனை தாய்மார்களுக்கு தெரியும், எத்தனை பாப்பாமாருக்கு தெரியும். சமூகத்தில் உள்ள ஒரு பிரச்சனை, மதரசால் அன்றைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்தது, அதுல ஒவ்வொரு உஸ்தாத்மார்களுக்கு அந்தந்த கிளாஸ் பொறுப்பு கொடுத்து நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க பேரண்ட்ஸ் மாரோட. ஒரு ஆள் வந்து கேட்டாரு, ஹசரத் நான் எங்க ஈகோ? அவரை கேட்ட, உங்களோட மகன் ஹிஃப்ஸ் செய்யறாரா கிதாப் ஓதுறா? சொன்னார், இல்ல இந்த மதரசால ஓதுற. அது சரி ஸ்ரீதேவி, அவரு ஹிஃப்ஸ் செய்யறாரா கிதாப் ஓதுறாரா? இல்ல இந்த மதரசால தான் சேர்த்தேன், இந்த மதரசால தான் ஓதிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு ஹிஃப்ஸ் என்றால் என்ன, கிதாப் என்றா என்னன்னு கூட அவருக்கு தெரியாது. உள்ள ஒன்னரை வருஷமா மதரசால ஓதுது, ஒன்னரை வருஷமா மதரசால படிக்குது. இதுதான் நிறைய பெற்றோர்களுடைய சிச்சுவேஷன். மதரசாக்கள்லயும் இப்படித்தான், நிறைய பிள்ளை ஸ்கூல் போகுது, பாப்பாவுக்கு தெரியாது மகன் எத்தனாம் கிளாஸ் படிக்கிறான், எத்தனையாவது பிள்ளையாக வகுப்புல வந்திருக்கிறான், எந்த பாடத்துல பலவீனம் இருக்குது என்றது நிறைய பெற்றோருக்கு தெரியாது. மக்தபுலையும் மாலிம்கள கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க, மக்தபுடைய ஒவ்வொரு பாடம் முடிய முடிய ரெண்டு ஹதீச பாடம் கொடுத்து முடிச்சால் அதுக்கு பின்னால் மாலிம் சைன் பண்ணுவார். பெற்றோருடைய கடமை என்ன? அந்த புள்ள வீட்டுக்கு வந்ததன் பின்னால தாயோ தந்தையோ அந்த கிதாப் எடுத்து பார்த்து, நீங்க இத பாடம் கொடுத்திருக்கிறீங்க, உன மாலிம் சைன் பண்ணிக்கிறாரு, இப்ப வாப்பா பாடத்தை பிள்ளைகிட்ட கேட்கணும், அந்த தாய் பிள்ளைகிட்ட பாடத்தை கேட்கணும், புள்ள சரியா சொல்லுதா, வாப்பா சைன் பண்ணணும்னு வந்துடுது. அதுக்கு ஒரு இடம் ஒன்று வச்சிருக்கிறார், மக்தபுடைய கிதாபுல பேரண்ட்ஸுடைய சிக்னேச்சருக்காக ஒரு இடம் வைக்கப்பட்டிருக்குது, அதுல சைன் பண்ணி அனுப்பணும் மக்தபுக்கு. முஅல்லிம் சைன் பண்ணிக்கிறாரு, ஆனா பிள்ளைகிட பாடத்தை கேட்டா ஒழுங்கா சொல்லுது இல்ல, உடனே வாங்க மக்தபுக்கு. கேளுங்க, விசாரிங்க முஅல்லிமுகிட்ட, நீங்க சரியாக பாடம் தந்ததாக சைன் பண்ணிக்கிறீங்க, பிள்ளைக்கு பாடமில்லையே, நீங்க எப்படி சைன் பண்ணலாம்? விசாரி. இன்றைக்கு எத்தனை பேரன் இதை செய்யறாங்க, எத்தனை வாப்பமார் இதை செய்யறாங்க, எத்தனை தாய்மார்கள் இதை செய்யறாங்க. சில பிள்ளைகளுடைய கிதாப் மாரிஃபுல் வஹி என்ற கிதாப் எடுத்து பார்த்தா மாத கணக்காக சைன் பண்ணாத கிதாபுகளும் இருக்கு. மாலிம்களுக்கு சொல்லி சொல்லி ஏலாது, இப்ப சொல்லி சொல்லி போதுமா பைத்தீங்க. அந்த புள்ள வாராரு போறாரு, புள்ள வருகுது போகுது, வேக கொண்டு போய் வீட்டுல வச்சா மறுபடி வேக தூக்கிறது அடுத்த நாளைக்கு தான். வெள்ளிக்கிழமை வேக வச்சா மறுபடி வேக துறக்கிறது, வேக தூக்கிறது அடுத்த திங்கக்கிழமைக்கு தான். இப்படி நிறைய பலகீனங்கள் இருக்குது. கண்ணியமானவர்களே, பெற்றோருடைய மக்தபுக்குள்ள சேர்த்ததன் பின்னால முதல் கடமை என்னன்னா, நாங்க கண்காணிக்கணும், உள்ள போகுது வருகுது, என்ன படிக்குது, என்ன முன்னேற்றம் கண்டிக்குது, எந்த அளவுக்கு குர்ஆன்ல முன்னேற்றம் வந்திருக்குது, எத்தனை ஹதீஸ்ல பாடமிட்டிருக்குது, எத்தனை துஆக்களுக்குள்ள பாடமிட்டிருக்குது. ஒரு பாடத்துக்கு 15 நாள் கடந்தும் புள்ள பாடம் கொடுத்தில்லையே, ஏன் இதுக்கான காரணம்? எத்தனை பேர் மாலிம்கிட்ட வந்து இதை பத்தி விசாரிக்கிறாங்க? கண்ணியமானவர்களே, பெற்றோருடைய முதல் கடமை மக்தபுக்கு சேர்த்ததன் பின்னால நாங்க பிள்ளைகளை பின்னால இருந்து வாட்ச் பண்ணணும். ஆரம்பத்துல 2 மாசம் புள்ள உற்சாகமாக போனது, இப்ப கொஞ்சம் தயங்குது, ஏலாந்து சொல்லுது, விருப்பம் இல்லைன்னு சொல்லுது. இதுக்கான காரணம் என்ன? மக்தபுக்கு வாங்க, முஅல்லிமை சந்திங்க, பிரின்சிபலை சந்திங்க, அவங்களோட கலந்துரையாடுங்க. என்னுடைய புள்ள 2 மாசம் 3 மாசம் உற்சாகமாக வந்தது, ஆர்வமாக வந்தது, நோயோடையும் வந்தது. தூரத்துக்கு கல்யாணத்துக்கு போகணும், உள்ள அடம் பிடிக்குது, நான் வரமாட்டேன், நான் மக்தபுக்கு போகும். இப்படி உற்சாகமாக வந்த புள்ள இப்ப ஏலாந்து சொல்லுது. வாப்ப அவதானிக்கணும், இது உண்மையில கண்காணிக்கணும், இந்த டிஃபரன்ஸ் விளங்கணும். ஏன் இப்படி புள்ள மாறி இருக்குது, என்னமோ ஒன்று நடந்திருக்குது. மக்தபுல பிரச்சனையா, பாடத்துல பிரச்சனையா, வீட்டுல பிரச்சனையா, எந்தத பெற்றோர்கள் தலைக்கு எடுத்து வந்து டிஸ்கஷன் பண்ணணும் வாலிம்களோட, இதுதான் கண்காணிக்கிறது. வெறுமனே மக்தபோட மக்தபுல சேர்த்தத்தோட கடமை முடிய இல்லை, அதை விட பெரிய பொறுப்பு எந்த அளவுக்கு கண்காணிக்கிறோம், எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றோம், எந்த அளவுக்கு பாடமிட்டிருக்கிறாங்க, பாடத்தில் எந்த அளவுக்கு திறமையாக இருக்கிறாங்க, எக்ஸாம் நடக்குது, எத்தனாவது ரேங்க்ல வந்திருக்கிறாரு, எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது. இத ஒவ்வொரு தாயும் தந்தையும் கண்காணிக்கும். இன்றைக்கு சமூகத்தில் இதுக்குத்தான் நேரம் இல்லாம இருக்குது, இதுக்குதான் இன்றைக்கு நேரமே இல்லாமல் இருக்குது. பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கறதுக்காக நேரம் இல்லை, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. பாப்பா நினைக்கிறாரு என்னுடைய கடமை வீட்டுக்கு வெளியில, நான் சம்பாதிக்கணும், இந்த குடும்பத்தை கண்ணியமாக வாழ வைக்கணும், இந்த குடும்பத்தை பாதுகாக்கணும், இவங்களுக்கு வசதியான வாழ்க்கை ஒன்று எடுத்து கொடுக்கணும், இவங்களுக்கு உணவளிக்கணும். இதுக்காக என்னுடைய முழு பொறுப்பு முழு கடமையும் வீட்டுக்கு வெளியில. உம்மை நினைக்கிறா என்னுடைய கடமை என்ன தெரியுமா, வீட்டுடைய வேலைகளை பராமரிக்கிறது, உடுப்பு கழுகணும், சட்டிவான கழுகணும், நேரத்துக்கு நேரம் ஆக்கி போடணும், இதுதான் என்னுடைய கடமை. பிள்ளைகளோட கடமையை யார் எடுக்கிறது? அதுக்குதானே மாலிம்களை வச்சுக்கோ, சல்லி கொடுத்து மாலிம் வச்சுக்கோ, அரசாங்கம் சம்பளம் கொடுத்து டீச்சர்ஸ் மாற வச்சுக்கிறாங்க, மதரசாக்கள் உஸ்தாத் மாற வச்சுக்கிறாங்க, அவங்க பிள்ளைகளை பார்த்துக்கொள்ள. கண்ணியமானவர்களே, மக்தபாக இருக்கலாம், மதரசாவாக இருக்கலாம், ஹிஸ்புலாக இருக்கலாம், அந்தந்த இடத்தில் இருக்கக்கூடிய முஅல்லிம்களோ டீச்சர்ஸ் மாரோ உஸ்தாத் மார்களோ இவங்க எங்கட பிள்ளையுடைய முன்னேற்றத்துடைய 50% தான் இவங்களால பொறுப்பெடுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல் அவங்களால இயலாது, அவங்களோட டார்கெட் அவ்வளவுதான். 50% பொறுப்பெடுப்பாங்க, அரவாசி பொறுப்பெடுப்பாங்க, அடுத்த அறவாசி முழுக்க முழுக்க பெற்றோருடைய தலையில இருக்குது, பாப்பாவுடைய தலையில இருக்குது, உமாவுடைய தலையில இருக்குது. நாங்க எந்த அளவுக்கு நேரம் கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு கண்காணிக்கிறோம், எந்த அளவுக்கு பராமரிக்கிறோம் என்றதை வச்சுதான் அந்த பிள்ளையுடைய இந்த இல்முடைய முன்னேற்றம், கல்வியுடைய முன்னேற்றம், எதிர்கால முன்னேற்றம் தங்கி இருக்கு. இதுதான் ஒவ்வொரு தாயும் தந்தையும் கண்காணிக்க வேண்டிய விஷயம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு தூரமாகி வாழக்கூடிய காலம், வீட்டுக்குள்ளதான் இருக்கிறார், உமா வீட்டுக்குள்ளதான், பாப்பாவும் வீட்டுக்குள்ளதான், பிள்ளைகளும் வீட்டுக்குள்ள. ஆனால் மென்டலி பெரிய ஒரு கெப் கொண்டு வந்திருக்குது பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இடையே. மீடியாக்களுடைய வளர்ச்சி, மீடியாக்களுடைய கட்டுப்பாடு இல்லாத பாவனை, சுதந்திரமான மீடியாக்களுடைய பாவனை, வீட்டுக்குள்ள பிள்ளைகளால சரியான கரைச்சல், வீட்டுக்குள்ள பிள்ளைகளால சரியான கரைச்சல், நிம்மதியாக பாப்பா கடைக்கு போயிட்டு வாராரு, அந்தியல் வீட்டுக்கு வாராரு, அவருக்கு மண்டக்குத்தோட வாரார், வீட்டுக்குள்ள கால் வச்சத்தோட மண்டக்குத்து இன்னும் கூடு, தலை வெட்டிக்க பாக்கு, அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள சத்தம், அந்த அளவுக்கு ஒத்தன் அல்மாரிக்கு மேல் நீக்கிறான், ஒத்தன் கட்டிலை கீழிக்கிறான், ஒத்தன் பேன்ல தொங்கி கொண்டிருக்கிறான், எப்படி டென்ஷன் இருக்கும் அந்த பாப்பா? டென்ஷனோட வந்தவர் டென்ஷன் பல மடங்காது. உமாவுக்கு மூட்டு வேலையை நிம்மதியா செய்யலாம், ஒரு வேலை செய்வார், ஒரு லேப்டாப் எடுத்து இல்லாட்டி ஒரு பெரிய ஸ்கிரீன் டிவி ஒன்று எடுத்து கார்ட்டூன் ஒன்றை போட்டு வச்சா புள்ள சில மாதிரி நின்று பார்த்துக்கணும், ஒரு கரைச்சல் இல்லை பாப்பா, பிள்ளைகளால ஒரு பிரச்சனை மூட்டுக்குள்ள இல்லை. கட்டில் கட்டில் மாதிரிக்கும், அல்மாரி அல்மாதிரி மாதிரிக்கும், கழுவி போட்ட உடுப்பு அமைதியா காஞ்சி கொண்டிருக்கும், டேபிள்ல வச்ச சாமான் அப்படியே இருக்கும், ஊடு காலையில வச்சது மாதிரி ஊடு அப்படியே இருக்கும், செட்டப் மாறாம அப்படியே இருக்கும். ஏன் எங்கட பெற்றோர்கள் சொல்லுவாங்க, எங்கட பிள்ளைகள் ஒரு கரைச்சல் இல்லவா, எங்கட பிள்ளைகள் வீட்டுல ஒரு குழப்படியும் இல்லை, வீட்டை அசிங்கப்படுத்துறது இல்லை, வீட்டை குழப்பி போடுறது இல்லை. நாங்க வாக் எங்க வச்சோமோ வாக் அங்க இருக்கும், டேபிள் என்ன வச்சோமோ அந்த டேபிள் அப்படியே இருக்கும், கட்டில வச்சது கட்டில் மாதிரி இருக்கும். ஏனண்டா கார்ட்டூனை போட்டு கொடுத்தா எங்கட புள்ள அமைதியாக பார்த்துக்கொண்டே, ஒரு கரைச்சல் இல்ல பிள்ளைகள், வீட்டுக்குள்ள ஒரு சத்தம் இருக்காது, கார்ட்டூன் சத்தம் மட்டும்தான் நீக்கும், ரெண்டு புள்ள மூணு புள்ள உன்னாலு காந்து அமைதியா பார்த்துக்கொண்டே. பெற்றோர்கள் சந்தோஷமாக இதை சொல்லுவார், எங்கட வீட்டுக்குள்ள குழப்பம் இல்லை. நோம்பு காலம் வருகிறது, உம்மமாருக்கு வேலை கூடக்கூடிய காலம், தலைக்கு மேல வேலை வரக்கூடிய காலம், நிறைய உமமார சொல்லிடுவாங்க, இதா நாலஞ்சு காட்டு சீரிய கொண்டு வந்து வைங்க, நோம்பு வருகிறது, நான் வீட்டு வேலையை பார்க்கணும், உடுப்பு தைக்கணும், நான் கட்டிச்சுடணும் பெட்டிச்சுடணும், எனக்கு இவனுகளை பார்க்கலாது, நீங்க நாலஞ்சு காட்டு சீரிய கொண்டு வாங்க, போட்டு கொடுத்தா இப்தாருக்கு தான் எழும்புவாங்க, ஒரு கரை சரிக்காத. நிறைய இன்றைக்கு இது உண்மை, சமூகத்துடைய ஒரு உண்மை இது, நிறைய ஊடுகள் இப்படி மாறி இருக்குது. நாங்க நினைக்கிறோம் நாங்கள படமா போட்டு கொடுத்தோம், டிராமாவா போட்டு கொடுத்தோம், மியூசிக்கல் ஷோவா போட்டு கொடுத்தோம், சின்ன ஒரு சின்ன பிள்ளை கூத்து தானே, பூனையும் எலியும் விளையாடுது, ஒரு பறவை பேசுது, மிருகங்கள் பேசிக் கொள்ளுது, இதனால என்ன ஒழுக்கமா இல்லாம போகுது, மோசமான உடுப்பு கழிக்குதா, அது இல்லையே, இது படமா, இது படமும் இல்லையே என்று பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. ஆனா கண்ணியமானவர்களே, இந்த கார்ட்டூன் யூதர்களால சும்மா உருவாக்கப்பட இல்லை, கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான டாலர் செலவழிக்கப்பட்டு தான் இந்த கார்ட்டூனுகள் தயாரிக்கப்படுகிறது. அவனுக்கு பெரிய ஒரு லட்சியம் இல்லை என்றால், பெரிய ஒரு டார்கெட் இல்லை என்றால், இது எல்லாத்தையும் சும்மா தயாரிக்க மாட்டான், உள்ளே கழிச்சு பார்த்துட்டு போறதுக்காகவே பெரிய ஒரு திட்டம் அவனுக்கு இருக்குது, மில்லியன் கணக்கான டாலர் செலவழிக்கப்படுகிறது கார்ட்டூன்கள் தயாரிக்கிறதுக்காக. கார்ட்டூனின் மூலமாக பிள்ளைகளுடைய ஒழுக்கம் பாதிக்கப்படுகிறது, பிள்ளைகளுடைய ஒழுக்கம் பாதிக்கப்படுகிறது, அதுல வரக்கூடிய மோசமான உடுப்பு முறை, மோசமான கலாச்சாரம், வெஸ்டர்ன் கலாச்சாரம் அதுல பிள்ளைகளுக்கு ஊட்டப்படுகிறது. ஏன் கார்ட்டூன் பார்க்கிற எத்தனை வயசு பிள்ளை? 15 தாண்டினா யாரும் பார்க்க மாட்டாங்க. 4, 5, 6, 10 கீழ, 10 மேல, இந்த படிக்கிற இந்த வயசு பிள்ளைகள் தான் அதிகமாக கார்ட்டூனை விரும்பி பார்ப்பாங்க. இந்த வயதுதான் அவனுக்கு தேவை, தேர்ட் ஜெனரேஷன். ஏனென்றா ஒரு மனிதனுடைய மூல பிரெயின் டெவலப் ஆகிறது 15 வரை. 10 கிட்டத்தட்ட அடையக்கூடிய நேரத்தில் 90% மூல வளர்ச்சி அடையுது. அந்த பிள்ளைக்கு வரக்கூடிய திறமை, ஆற்றல், இன்டெலிஜென்ஸ், இதை எல்லாம் உருவாக்குறது இந்த 15 என்ற பிரெயின் டெவலப்மெண்ட் பீரியட்ல தான் அந்த புள்ளியோட மூல வளர்ச்சி அடையுது. கார்ட்டூனால் என்ன தெரியுமா நடக்குது? கார்ட்டூன் என்ன காட்டப்படுகிறது? நடக்க முடியாத காட்சிகள் காட்டப்படும், இம்பாசிபிள், நடக்கவே இயல உலகம். ஒரு பட்டன் அடிக்கினா எறும்பு யானை மாதிரி ஆகியும், வாயால ஊதினா மலையும் சின்ன கல்லாக மாறியும். இப்படியான காட்சிகள் தான் பொதுவாக கார்ட்டூன்ல பிள்ளைகள் பாக்குறாங்க. இதுதான் நடக்குது, இம்பாசிபிள், நடக்கவே முடியாத காட்சிகள். இப்படி நடக்க முடியாத, சாத்தியம் இல்லாத, நடைமுறைக்கு ஒத்து வராத இந்த காட்சிகளை மூல வளர்ச்சி அடையக்கூடிய இந்த பிள்ளைகள் பாக்குறதால, பிரெயின் டெவலப்மெண்ட் பீரியட்ல பிள்ளைகள் அதிகமாக பாக்குறதால அந்த அவங்களோட மைண்ட், அவங்களோட பிரெயின் டிஸ்ஆர்டர் ஆகுது, மூல குழம்பு. சாத்தியம் இல்லாத, நடக்க முடியாத, இதுக்கு முன்னால கேள்விப்பட்டில்லாத, இதுக்கு முன்னால பார்த்தில்லாத இந்த காட்சிகளை நிறைய பாக்குறதால அந்த பிள்ளைகளுடைய அறிவு திறன் பாதிக்கப்படுது, சிந்தனை திறன் பாதிக்கப்படுகிறது, மனன சக்தி குறையுது, கிரகிக்க கூடிய தன்மை குறையுது, விளக்கம் குறையுது. இனி முறப்படுறாங்க, என்ன ஆகுறது? 5 இன்னமே தாலிம் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார், 2 முதலாம் ஜுது ஓதிக்கொண்டிருக்கிறார், எத்தனை கிளாஸ் அனுப்புறோம்? இன்னும் கிளாஸ்ல 40 பிள்ளைகள், இவன் 39 தான் வாரம். எத்தனை கிளாஸ் அனுப்புற? ஒரு மாஸ்டர் கணக்கு 6000 செலவழியுது இவன் எக்ஸ்ட்ரா கிளாஸ் மட்டும். வேணுமா சயின்ஸுக்கு, வேணுமா தமிழுக்கு, வேணுமா எத்தனையோ கிளாஸ் அனுப்புறேன், ஆனா இன்னும் 39 தான் வாரம். ஒன்றுமே ஏறுது இல்ல, மூளையில களிமண் மாதிரி இருக்குது, ஒன்றுமே விளப்பம் இல்லை இவனுக்கு. சொன்னா ஒன்றுமே விளங்குது இல்ல, குர்ஆன் ஏறுதும் இல்ல, ஹதீஸ் ஏறுதும் இல்ல, ஸ்கூல் பாடம் ஏறுதும் இல்ல. உண்ட பாடமாக்கினா மாச கணக்கு போகுது. இது யார முறப்படுறது? எந்த வாப்பா கார்ட்டூனை வாங்கி கொடுத்தாரோ, எந்த உம்மா போட்டு காட்டினாவோ, இவங்கதான் முறப்படுறாங்க. பிள்ளைகள் ஒழுங்கா படிக்கிறதில்ல, பிள்ளைகள் பாடத்துல உற்சாகம் இல்ல, படிப்புல இன்பம் இல்ல, ஒன்றுமே விளங்குதில்லை, ஒன்றுமே ஏறுதில்லை. அடிப்படை காரணம் இதுதான், பிள்ளைகளுடைய சிந்திக்கும் திறன் குறைஞ்சிருக்குது, அறிவு திறன் குறைஞ்சிருக்குது, கிரகிக்கும் திறன் குறைஞ்சிருக்குது, மனநல சக்தி பாதிக்கப்பட்டிருக்குது. இதுதான் அவண்ட நோக்கம். அறிவாளிகள் எல்லாம் எங்கள்ல இருந்து உருவாகணும். இந்த 3 உலக நாடுகள், தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ், இங்க இருந்து இவங்க எல்லாரும் எங்களை நம்பித்தான் வாழும். நாங்க சயின்ஸாக, நாங்க டெக்னாலஜியாக, நாங்க கல்ச்சராக எதை கொடுக்கிறோமோ இதை ஃபாலோ பண்ணித்தான் இவங்க வாழணும். இதுதான் அவண்ட நோக்கம். இங்க அறிவாளிகள் உருவாகிடக்கூடாது, இங்க சிந்தனையாளர்கள் உருவாகிடக்கூடாது, இன்டெலிஜென்ஸ் இங்க இருந்து உண்டாகிடக்கூடாது. இதுதான் அவண்ட நோக்கம். அதுக்கு லேசாக காட்டுனால எங்கட சமூகம் இதுக்குள்ள புழுந்து போயிருக்கு. கண்ணியமானவர்களே, இதனால் என்ன நடந்திருக்குது? புள்ள வீட்டுக்குள்ளதான் இருக்குது, பாப்பா வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாரு, உமா வீட்டுக்குள்ளதான் இருக்கிறார், ஒரே பெட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரே சோபால உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாப்பாட கையில கேலக்ஸி இருக்குது, உமாட கையில ஐபேட் இருக்குது, புள்ள லேப்டாப் போல விளையாடி கொண்டு இருக்குது, கிட்ட கிட்ட தான் இருக்கிறாங்க. ஆனா மென்டலி பெரிய கெப் ஒன்றிருக்குது, உமாக்கும் பாப்பாக்கும் இடையில, பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில பெரிய கெப். இன்னைக்கு நவீன ஐசி, நவீன டெக்னாலஜி செஞ்ச ஒரு பெரிய ஒரு சாதனை தான், கிட்ட இருக்கிற உறவு எல்லாத்தையும் தூரமாக்கியார், தூரிக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிட்ட கொண்டு வந்தார். கிட்ட இருக்கிற வைஃபோட பேசுறதுக்கு நேரம் இல்லை, அவருக்கு பேஸ்புக்ல எங்கேயோ செட் பண்ணி கொண்டிருப்பார். கிட்டிக்கிற பிள்ளையோட கொஞ்சம் விளையாடத்துக்கு பாப்பாவுக்கு நேரம் இல்ல, பாப்பா வாட்ஸ்அப்ல யாரோடய பேசி கொண்டிருக்கிறார். கிட்டிக்கிற உறவு தூரமாகிட்டது, தூரிக்கிற உறவு யாரோ கிட்டவாகிட்டது. இந்த மென்டலி பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இடையில பெரிய கெப் ஒன்று இன்றைக்கு வந்திருக்குது. உம்மா ஒரு பக்கம் இருக்கிறார், பாப்பா ஒரு பக்கம் இருக்கிறாரு, நடுவுல புள்ள அனாதையாக இருக்குது. உம்மாட கையில கெலக்சி, பாப்பாட கையில ஐபேட், என்னமோ ஒன்று. ரெண்டு பேரும் தனிய தனிய கையில அதை வச்சுக்கொண்டு அதுக்குள்ள மூழ்கிக்கிறாங்க. உள்ள நடுவுல இருந்து அப்பாவியா கேக்குது, அட பாவிக்கிறா, ரெண்டு பேரும் என்ன பெத்து எடுத்தீங்களா, டவுன்லோட் பண்ணீங்க. பிள்ளைகளோட கேள்வி இதுதான் இன்றைக்கு. அந்த பிள்ளைகளோட கொஞ்சம் பேசுறதுக்கு, பிள்ளைகளுக்கு குர்ஆன எழுத்தெழுத்தாக சொல்லி கொடுக்கறதுக்கு, பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு, பிள்ளைகளோட விளையாடுறதுக்கு நிறைய பேரண்ட்ஸுக்கு நேரம் இல்லை இன்றைக்கு. பெண்ணியமானவர்களே, நிறைய பேர் நினைக்கிறது எங்கட பிஸிக்கும் எங்கட போஸ்டுக்கும் எங்கட ஸ்டேஜிக்கும் நாங்க எப்படி பிள்ளைகளோட விளையாடுறது. பெண்ணியமானவர்களே, உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட பிஸியாக ஒரு ஆள் இருந்தால், அவங்களை விட கண்ணியமான ஒரு ஆளாக இருந்தால் அவரண்டா புள்ளையோட விளையாட தேவை, அது ஏற்றுக்கொள்ளலாம், அது ஓகே. ஆனா நிபந்தனை என்ன, நான் நபி அவங்களை விட பிஸிமே, நபி அவங்களை விட கண்ணியமானவன் என்று ஒரு ஆள் நினைச்சால் அவருக்கு புள்ளையோட விளையாட தேவையில்லை. ஏனென்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பிள்ளைகளோட விளையாடுறதுக்கு நேரம் ஒதுக்கிறார். எப்படி பிஸ்மே, முழு உலகத்துடைய பொறுப்பும் தலையில இருக்குது, முழு உம்மத்துடைய சுமையையும் தலையில சுமந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளோட விளையாடுறாங்க. ஒரு நாள் இமாம் ஜமாத் நடக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போனாங்க, எழுந்தையில் சஹாபாக்களை பயந்துட்டாங்க, சுஜூதுல மூத்தாயிட்டாங்களோ, சுஜூதிலே ரூஹ் உதைத்ததோ, சஹாபாக்களுக்கு சரியான பதட்டம். ஒரு சஹாபி இப்படி எழுந்தி பார்த்தாருங்க, பார்த்தா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பேர புள்ள ரசூலுல்லாஹ் கலத்துல வந்து ஏறி உட்கார்ந்திருக்கிறார். அப்பாட தலையில ஒரு பேர புள்ள வந்து உட்கார்ந்து இருக்குது, கையால கீழே வச்சுட்டு எழும்பலாம், எழும்ப இல்ல, சுஜூதிலே இருக்கிறாங்க. புள்ள விரும்புற நேர மனது என்ற களத்துல ஏறி விளையாடட்டும். யார் இது? சையீதுல் முர்சலி, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், முழு உலகத்திலேயே மிகப்பெரும் பொறுப்பை சுமந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருக்கிறார். புள்ள எழும்புது, அதுக்கு பின்னால தலையை தூக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் நபியாங்க பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்த முறை. ஒரு நாள் ஒரு சஹாபி வீட்டுக்கு வாராரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள ஒட்டகம் மாதிரி நாலு கால போறாங்க, ஒட்டகம் மாதிரி நாலு கால போறாங்க. ஹசன் ஹுசைன் ரெண்டு பேரும் முதுகுக்கு மேல் ஏறிக்கிறாங்க. ஒட்டகம் விளையாட்டு, குதிரை விளையாட்டு, ரசூலுல்லாஹ் நாலு கால போறாங்க, முதுகுக்கு மேல ரெண்டு பிள்ளைகளும் இருக்கிறாங்க. சஹாபி சொன்னாரு, ரெண்டு பிள்ளைகளையும் பார்த்து, இன்றைக்கண்டா உங்களுக்கு நல்லொரு ஒட்டகம் கிடைச்சிக்க, நல்லொரு வாகனம் உங்களுக்கு கிடைச்சிக்கு. நம்மளோட வாகனம் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வாகனம் மட்டுமல்ல, இந்த வாகனத்துல போற ரெண்டு பிள்ளைகளும் சிறந்தவர்கள் தான், அவங்களும் கண்ணியமானவர்கள். என்ன விளங்குறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உம்மத்துடைய பொறுப்பை சுமந்த அதே நேரம், முழு உலகத்துடைய வேலையையும் தலையில சுமந்த அதே நேரம் பிள்ளைகளோட விளையாடுறதுக்கு டைம் கொடுத்தாங்க, பிள்ளைகளோட கொஞ்சத்துக்கு நேரம் கொடுத்தாங்க. முஸ்லிம் அஹ்மதுல வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரேஸ் வைப்பாங்க பிள்ளைகளுக்கு, அப்துல்லாஹி இப்னு ஸுபைர், அப்துல்லாஹி இப்னு உமர், ஹசன் ஹுசைன் இவங்களுக்கிடையே ரேஸ் வைப்பாங்க. சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு அவசரமாக பேசிட்டு வாரது யாரு? டெஸ்ட் வாரவருக்கு இந்த பிரைஸ் என்று சொல்லுவாங்க. அங்க ஓடிட்டு வந்து எல்லாரும் ஓடி வந்து ரசூலுல்லாஹி மேல பாய்வாங்க, பிள்ளைகளோட விளையாடுறதுக்கு நேரம் கொடுத்தாங்க. பாபுமார் என்ன நினைக்கிறாங்க, நான் என்ன செஞ்சுக்கிறேன், பெரிய பொம்மை வாங்கி கொடுத்திருக்கிறேன், சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கிறேன், எலக்ட்ரிக் கார் 30,000 50,000 செலவழிச்சு எலக்ட்ரிக் கார் வாங்கி கொடுத்திருக்கிறேன் பிள்ளைக்கு விளையாடுறதுக்காக. நான் பெரிய பயா வாங்கி கொடுத்திருக்கிறேன் புள்ள விளாடுறதுக்காக, எவ்வளவு செலவழிச்சிருக்கிறேன் நான் பிள்ளைகளுக்கு. கண்ணியமானவர்களே, ஒரு பாயிண்ட நாங்க விளங்கணும், எங்கட பிள்ளைக்கு விளையாடுறதுக்கு நான் எலக்ட்ரிக் கார் வாங்கி கொடுக்கறதல்ல, உள்ள விளையாடுறதுக்கு பொம்மை வாங்கி கொடுக்கறல்ல. ஒரு கட்டம் அந்த புள்ள எதை தெரியுமா விரும்பும், நான் ஏறி போற காராக என்னுடைய பாப்பா தான் ஆகும், என்னுடைய பாப்பா காராகி போனும், நான் அதுக்கு மேல ஏறி காரோ, என் பாப்பா எனக்கு விளையாட்டு குதிரை வாங்கி தந்திருக்கிறாரு, இதல்ல புள்ளையோட விருப்பம். நான் ஏறி விளையாடுறதுக்கு ஒரு கட்டத்துல என்னுடைய பாப்பா குதிரையாக மாறும், உம்மா பெரிய பொம்மை வாங்கி தந்திருக்கிறா, உம்மா பொம்மை வாங்கி தாரதல்ல, பாப்பா பொம்மை வாங்கி தாரதல்ல, அந்த புள்ள விரும்பும் நான் விளையாடக்கூடிய பொம்மையாக என்னுடைய தாயும் தந்தையும் மாறணும். புள்ளைகளோட சைக்காலஜி இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புள்ளைகளை குதிரையில ஏத்தி கொண்டு போனது மட்டுமல்ல, ஒரு கட்டத்துல அவங்களே குதிரையாக மாறினாங்க, அவங்களே ஒட்டகமாக மாறினாங்க, அவங்களே மிருகமாக மாறி புள்ளைகளை முதுகலை சுமந்து போனாங்க. இதுதான் புள்ளைகளோட சைக்காலஜி. இன்றைக்கு புள்ளைகளை விட்டு பெற்றோர்கள் தூரமானதால பிள்ளைகளோட அறிவு பாதிக்கப்பட்டிருக்குது, ஒழுக்கம் பாதிக்கப்பட்டிருக்குது, பண்பாடு பாதிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு நிதர்சன உண்மை. சில மாதங்களுக்கு முன்னால தென் மாகாணத்தில், ஒரு ஊரை சொல்ல தேவையில்லை, தென் மாகாணத்தில் ஒரு ஸ்கூல்ல ஒரு மாணவனான சரியான கரெக்டர், அதோட பிரைமரி செக்ஷன் ஸ்கூல் அஞ்சு வரைக்கும் தான் இருக்கு, ஸ்காலர்ஷிப்போட அடுத்த ஸ்கூல் போகும். அந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மார்க்கு சரியா, கிளாஸ் டீச்சருக்கு அடிக்கிறான் ஒரு கொடிய, அடுத்த பிள்ளைகளுக்கு சரியான தொல்ல அந்த பிள்ளையார், கிளாஸ் டீச்சர் அடிச்சால் திருப்பி அடிக்கிறான், ஸ்கூல் மெடதுகிட்ட கூட்டிகிட்டு போனா மெடத்துக்கும் கையோங்குறான், கைய உருக்குறான், சரியான பிரச்சனையா போயிட்டு கட்டுப்படுத்தவே இல்ல, எப்படி கண்ட்ரோல் பண்றது? இப்ப அந்த ஸ்கூல்ல சேர்மாறு தெரிவிக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பயம், ஸ்கூலுக்கு சரியான ஒரு பிரச்சனை, மேனேஜ்மெண்ட்டுக்கு சரியான ஒரு பிரச்சனை, இஸ்லாமுக்குள்ள சரியான குழப்பம். இவனை வச்சு கிளாஸ் நடத்தினார், ஸ்கூல் நடத்தினார், கிளாஸ் மாத்தி பார்த்தார், இந்த கிளாஸ்ல இருந்து அடுத்த கிளாஸ் போட்டு பார்த்தான், அங்கேயே மதையை கூத்துட்டான். கடைசியில பிள்ளைகளை கொலப்படி பண்ணினா அடிச்சு பிள்ளைகளை சமைக்கலார், பிள்ளைகளுக்கு ஏசி பிள்ளைகளை சமைக்கலார், அது இரும்பல்ல, அது இரும்பல்ல, அது ஒரு பாலகன். அந்த பிள்ளைக்கு வரக்கூடிய சில பாதிப்புகளை, பிள்ளைக்கு வரக்கூடிய சில மன அழுத்தங்களை, டென்ஷனை பிள்ளைக்கு வாயால சொல்ல தெரியாது, செயல் ரீதியாக வெளிப்படுத்து. பிள்ளைகள அறிவு அவ்வளவுதான். அப்ப அந்த புள்ளையோட ஃபேமிலி பேக்ரவுண்ட தேடி பார்த்தா என்ன காரணம், புள்ளையே இப்படி நடக்குது, ஒரு சைக்காட்ரி இவத்தையும் பேசி மசூரா கேட்டார், அவரு ஃபேமிலி பேக்ரவுண்ட விசாரித்தார், அவர் சொன்னாங்க இந்த புள்ளையோட பாப்பா 6 வருஷமா பொறிஞ்சிருக்கிறார், இந்த புள்ளையோட பாப்பா 6 வருஷமாக பொறிஞ்சிருக்கிறாரு. அந்த டாக்டர் சொன்னாரு இந்த புள்ளேட எல்லா குழப்பத்துக்கும் காரணம் இது மட்டும்தான், இந்த எல்லா குழப்பத்தையும் இல்லாமக்கலாம், உடனே பொறியில இருந்து பாப்பாவை வீட்டுக்கு வர சொல்லுங்க. அந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் அதுதான், பிள்ளைக்கு ஒரு ஒரு டேப்லெட்டும் தேவையில்லை, ஒரு வேற எந்த தெரபியும் தேவையில்லை, பாப்பாவை வீட்டுக்கு வர சொல்லுங்க, உள்ளூர்ல வேலை செய்ய சொல்லுங்க, இதுதான் அந்த பிள்ளைக்கான ட்ரீட்மெண்ட். அந்த புள்ள உள ரீதியாக சைக்காலஜிக்கலி மென்டலி புள்ள பாதிக்கப்பட்டு இருக்குது, ஏன், பாப்பாட அரவணைப்பு இல்ல, பாப்பாட பராமரிப்பு இல்ல, பாப்பா கிட்ட இல்ல, இதனால பாதிக்கப்பட்ட அந்த புள்ள தன்னுடைய உள்ளத்துடைய பாதிப்பு வாயால சொல்ல தெரியா, என்னுடைய பாப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டிருக்கிறாரு, அதனால என் உள்ள பாதிக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளைக்கு சொல்ல தெரியாது, அந்த பாதிப்பை புள்ள குழப்பமாக வெளிப்படுத்தும். சொல்றதா இருந்தா சைத்தான் தனமாக வெளிப்படுத்தது புள்ள, என்ன பாதிப்பு, பாப்பாவை பிரிஞ்ச அந்த பாதிப்பு, பாப்பா கிட்ட இல்ல என்ற அந்த டென்ஷன், அந்த பிரஷர், அதுதான் அந்த புள்ளைய இப்படி மாத்தி இருக்குது. பாப்பா வெளிநாட்டில இருந்து வந்தாரு, உள்ள நோமலாயிட்டு. நிறைய ஊர்கள் நடக்குது, நிறைய ஃபேமிலிகள் நடக்குது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்க பின்வாங்குறாங்க. பாப்பமாறு பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கணும், பிள்ளைக்கு உட்கார்ந்து குர்ஆன் ஓதி காட்டணும், உட்கார்ந்து பிள்ளைகிட்ட பாடத்தை கேட்கணும், ஸ்கூல் ஹோம்வொர்க்குகளை உம்மா பாப்பா உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு பெற்றோர்கள் எப்படி மாறிக்கிறாங்க, நாங்க எல்லாத்துக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம், நாங்க வெளியில இருந்து பிள்ளைகளை கண்காணிக்கிறோம், இதுதான் பிரச்சனை. கிளாஸ் வச்சிருக்கிறோம், வீட்டுக்கு ஹசரத் வந்து வாராரு குர்ஆன் ஓதி கொடுக்கறதுக்கு, வெளியில போயிட்டு விளையாடுறாங்க, ஓகே இல்லன்னு சரி. கண்ணியமானவர்களே, தாயும் தந்தையும் நேரம் கொடுக்கிறது கட்டாயம், பிள்ளைகளை கண்காணிக்கிறது கட்டாயம். இது முதலாவது விஷயம். இரண்டாவது பெற்றோருடைய கடமை என்ன தெரியுமா, அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வாழ்ந்து வழிகாட்டும், பிள்ளைகளுக்கு வாழ்ந்து வழிகாட்டும், பிள்ளைகளுக்கு வழிய காட்டி கொடுக்கறதல்ல, பிள்ளைகளை நல்ல வழியில நாங்க கூட்டி செல்லோம், கூட்டி கொண்டு போகும். மகன் அதுதான் நல்ல வழியா, நீங்க அஞ்சு நேரம் தொழணும், உண்மைதான் பேசணும், பொய் பேசக்கூடாது, மோசமான பழக்க வழக்கம் வரக்கூடாது, போதை பொருள் ஒன்றும் பாவிக்க கூடாது, எந்த ரூட்டை காட்டி கொடுக்கறதல்ல, பாப்பா அப்படி வாழ்ந்து காட்டி இருக்கணும். மகன் வாங்க சொல்லியா அவசரமா எழுப்புங்க, சொபகு பள்ளிக்கு போங்க என்று புள்ளை எழுப்பி அனுப்பிட்டு பாப்பா பிறண்டு படுக்கிறார். பாப் எழுப்புறதுக்கு புள்ளை எழுப்பி பள்ளிக்கு அனுப்பிட்டு பாப்பா படுப்பார். இந்த புள்ளையோட வாழ்க்கையில தர்பியா வராது, இந்த புள்ளையோட வாழ்க்கையில தொழுக வராது, இந்த புள்ளையோட வாழ்க்கையில ஒழுக்கம் வராது. ஏனென்றா அந்த வாப்பா புள்ளைக்கு வலிய வெறுமனே வார்த்தையால காட்டி கொடுத்தாரு, ரூட்டை காட்டி கொடுத்தாரு, கூட்டி கொண்டு போக இல்லை. உண்மையான தர்பியான தெரியுமா, பாப்பா பவகுக்கு எழும்பி மகனை எழுப்பி கை கிட்டால குடிச்சு கொண்டு மகனை பள்ளிக்கு பாப்பா கூட்டி கொண்டு போகணும். ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையோட லைஃப்ல முதல் ரோல் மாடலாக ஆம்பளை பிள்ளைக்கு பாப்பா இருக்கணும், பொம்பளை பிள்ளைக்கு உம்மா இருக்கும். என்னுடைய பாப்பாவை போல நான் உண்மைதான் பேசுவேன், பாப்பா சொல்லவிடும், மகனே நீ என்ன போல எப்பையும் உண்மைதான் பேசுவோம், என்ன போல போன்ற வாழ்க்கையில இந்த சிகரெட் பாவனை வரக்கூடாது, தூள் பாவனை வரக்கூடாது. இந்த வாழ்க்கையில் இல்லையே மகன், என்ன பாருங்க, நான் இது ஒன்றும் பாவிக்கிறல்ல, நீங்க என்ன பார்த்து படிங்க மகன், இப்படித்தான் பாப்பா சொல்லுவோம். சரி வாப்ப எப்படி காட்டிக்கிட்ட, வாப்பா பாப்பா மகனை பாருங்க சொல்றாரு, மகன் அந்த அதிரத்தை பாருங்க, அந்த தாய பாருங்க, அந்த ஆலிமை பாருங்க, இவரை போல நீங்க வரும். பாப்பா சொல்லணும், பாப்பாக்கு சொல்ல ஏழுமாகி கொண்டு, மகனே நீ என்ன போல வரும், நீ என்ன போல வரும். ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு தந்தைக்கும் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து இப்படி சொல்லக்கூடிய தைரியம் எத்தனை பாப்பமாருக்கு இருக்குது. இப்படி வந்தால் நாங்க உண்மையில பிள்ளைகளுக்கு ஒழுங்கா வழிகாட்டுறோம், ஒழுங்காக தர்பியா செய்யறோம் என்றுதான் அர்த்தம். என்னுடைய முன்னோர்கள் வழிகாட்டின முறை இதுதான், முன்னோர்கள் வழிகாட்டின முறை இதுதான். இமாம் புகாரியுடைய வரலாற்றை நாங்க பார்க்கிறோம், இமாம் புகாரி சின்ன வயசுல வாப்பா விழுந்துட்டார், சின்ன வயதுல ரெண்டு மூணு வயதுல இமாம் புகாரி பாப்பா இழந்துட்டாங்க, அனாதையாக மாறிட்டான். இவ புள்ளைய வளர்க்கிறது உண்மைதான், இமாம் புகாரியுடைய உண்மைதான் புள்ளைய வளர்க்கிறான். இமாம் புகாரி ஆறு வயசுல குர்ஆன் பாடமாக்கிட்டான், யாருடைய முயற்சி, தாயுடைய போராட்டம், தாயுடைய முயற்சி, ஆறு வயசுல உள்ள குர்ஆன் பாடமாக்கு. ஒன்பது பத்து வயசாகுது, அந்த நாட்டில உள்ள புகாராவுல உள்ள எல்லா முஹத்தித்தீங்களுடைய பாட வகுப்புக்கும் பேசி ஹதீஸ்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டார். பன்னெண்டு பதினஞ்சு வயசாகுது, அந்த மகனை உம்மா மக்காவுக்கு கூட்டிக் கொண்டு வார, யாரு கூட்டிக் கொண்டு வாரது, வாப்பாவல்ல, புகாராவுல இருந்து மக்காவுக்கு உம்மா கூட்டிக் கொண்டு வாரா, என்னுடைய மகனை ஒரு மகானாக மாத்தும். இந்த கையில அனாத பிள்ளையாக, ஒன்றும் தெரியாத பிள்ளையாக, பாப்பா இல்லாத பிள்ளையாக, ஒதுக்கப்பட்ட பிள்ளையாக எந்த மகன் இருக்கிறதோ இந்த மகன் காலப்போக்கில் ஒரு மகானாக மாறும் என்றது தாயுடைய போராட்டம், தாயுடைய லட்சியம், தாயுடைய குறிக்கோள். இதுதான் சின்ன தூரம் அல்ல. கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்குள்ள போனது, மாத்தலையில இருந்து கொழும்புக்குள்ள வந்தது, புகாராவில இருந்து மக்காவுக்கு மகளை கூட்டிக்கிட்டு வந்தார். எவ்வளவு தூரம்? கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தூரம். 4000 கிலோமீட்டர் இன்றைக்கு புகாரா ஈக்கிறது உஸ்பெகிஸ்தான், ரஷ்யாவுடைய ஒரு பிரதேசமாக இருந்து அதுக்கு பின்னால ரஷ்யாவுடைய வீழ்ச்சிக்கு பின்னால ஒரு நாடாக மாறின ஒரு முஸ்லிம் நாடுதான் உஸ்பெகிஸ்தான். உஸ்பெகிஸ்தானுக்கு அங்கே அடுத்த நாடு துருக்மெனிஸ்தான், அதுக்கு பின்னால தாஜிகிஸ்தான், அதுக்கு பின்னால ஈரான், அதுக்கு பின்னால ஈராக், அதுக்கு பின்னால குவைத், அதுக்கு பின்னால சவுதி அரேபியா. மக்காவுக்கு மகனை கூட்டிக்கின்னு வந்தாங்க. 4000 கிலோமீட்டர் ஒரு தாய், தாயுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருந்து, தாயுடைய எக்கையில் எந்த அளவுக்கு இருந்திருக்கும், தாயுடைய துவாவுடைய பவர் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். என்னுடைய பிள்ளைய ஒரு சாதனையாளனாக மாத்தணும், பாப்பா இல்லாது என்ன, நான் விதவையாக மாறினா என்ன, என்னுடைய புள்ள அனாதையாக மாறினா என்ன. ஒரு தாய் நினைச்சா பிள்ளைய எந்த இடத்துக்கும் கொண்டு வரலாம், டொப் லெவலுக்கு பிள்ளைய கொண்டு வரலாம். இமாம் புகாரி சின்ன வயசுல கண் பார்வையே எழுந்துட்டாங்க, பார்வையில கண் ஒட்டையா போயிட்டு எங்கட பாத்து கண் விளங்குதில். புகாரியுடைய தாய் டாக்டர் ஸ்மாரத் தேடி போக இல்லை, முசல்லா விரிச்சாங்க, சஹஜத் துவா மன்றாட்டம், துவாவின் மூலம் சாதித்தார். ஒரு நாள் கனவுல கண்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல வாராங்க, வந்து சொன்னாங்க அபஷிரி யா ஃபுலானா, தாயே நன்மாராய பெற்றுக் கொள்ளுங்கள், சந்தோஷம் அடைங்க, ஃபகத் ரத்தல்லாஹு அலபிலிக்கு பஸரஹு, உங்கட மகண்ட கண் பார்வையை அல்லாஹ் திரும்ப கொடுத்துட்டான். ஏன் தெரியுமா? இதுதான் ஒரு தாயுடைய ஒழுக்கம், ஒரு தாயுடைய ஈமான், ஒரு தாயுடைய தீரியத்தான சூழல், ஒரு தாயுடைய தருவியா உள்ளைய எப்படியோ ஆக்கிய பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து. நான் புகாரி சொல்றாங்க அந்த கண் பார்வையை வச்சுதான் நான் 15ஆம் வயசுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரௌதாவுக்கும் மிம்பருக்கும் இடப்பட்ட இடத்துல வச்சு கிதாபு தாரீக் அல் கபீர் என்ற அந்த கிதாபை நான் எழுதினேன். இந்த 15 வால்யூம்கள் இருக்கு நான் புகாரியுடைய கிதாப் கிதாபு தாரீக் அல் கபீர். ஒரு மகனை தாய் உருவாக்கினான், ஒரு சாதனையாளனை ஒரு தாய் உருவாக்கினான். ஒரு பக்கம் தாயுடைய பராமரிப்பு, இன்னொரு பக்கமாக அந்த வாப்பாவுடைய ஹலாலான சம்பாத்தியம். இமாம் புகாரியுடைய வாப்பா சொல்றாங்க, சக்கராத் நீக்கிறாங்க, வல்லாஹி லா அஅலமு ஃபீ மாலி திர்ஹமம் மின் ஹராம் வலா திர்ஹமம் மின் சுபஹா, நான் சம்பாதித்த இந்த பொருட்கள்ல என்னுடைய சொத்துக்கள்ல ஹராமான முறையிலையோ சந்தேகத்திற்கிடமான முறையிலையோ சம்பாதிச்ச ஒரு திருகம் கூட கிடையாது, ஒரு ரூபா கூட கிடையாது. இமாம் புகாரியில வாப்ப சொல்றான், ஒரு பக்கம் தாயுடைய தர்பியா, தாயுடைய முஜாஹதா, தாயுடைய துவா, தாயுடைய கண்ணீர், தாயுடைய தஹஜ்ஜத், தாயுடைய பேணிதல், தாயுடைய தக்வா, இன்னொரு பக்கம் தந்தையுடைய ஹலாலான சம்பாத்தியம், இந்த ரெண்டும் சேருது. உள்ள எங்கேயோ பேசார் இமாம் புகாரி. அநாத மகனாக இருந்த அந்த புள்ள ஒரு இமாமாக, ஒரு மகானாக காலப்போக்கில் மாறிட்டாரு. தாயுடைய முஜாஹதா, பாப்பாவுடைய ஹலாலான சம்பாத்தியம், இந்த ரெண்டையும் நாங்க எங்கட புள்ளைக்கு எந்த அளவுக்கு கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு நாங்க ஃபீட் பண்றோம், தாயுடைய தரபியா இந்த அளவுக்கு போகுது, தந்தையுடைய சம்பாத்தியம் எந்த அளவுக்கு ஹலாலாக இருக்கு. நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறோம், இந்த ரெண்டும் மிக பிரதானமா, மிக முக்கியமா. எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த பிள்ளைகள் எங்களோட கைகள்ல தரப்பட்டிருக்கிறாங்க ஒரு அமானுஷமாக.
அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறார். குள்ளுக்கும் ராயி, கோர்ட்ல இருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்தார் விசாரணைக்கு வாங்க. வழக்கு என்ன? நான் உங்களுக்கு தந்த பிள்ளைகள் என்ற அமானிதத்தை, குழந்தைகள் என்ற நியமத்தை எந்த அளவுக்கு நீங்க சரியாக அதுக்கான கடமைகளை செஞ்சீங்க என்ற விசாரணை நடக்க இருக்குது, கோர்ட்டுக்கு வாங்க. ஆர்டர் வந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மக்கூலுன் அன் ரஅயதி. ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். கோர்ட் ஆர்டர் வந்தார், மிகப்பெரிய ஜட்ஜ் அஹ்கமுல் ஹாகிமீன் அல்லாஹ் விசாரிப்பார். அங்க லஞ்சம் கொடுத்து, ஊழல் கொடுத்து, உள்ளடி அடிச்சு, ஃபைல தூக்கி ஒரு விளாட்டும் சரி வரா. அல்லாஹ்வோட கோர்ட்ல விசாரணை நடக்க போகுது. பிள்ளைகளை தந்தோம், அமானிதமாக தந்தோம், எந்த அளவுக்கு சரியாக அமானிதத்தை செஞ்சீங்க. எனவே ஒவ்வொரு பெற்றோர்களும், ஒவ்வொரு தாயும் தந்தையும் யோசிக்கணும், எனக்கு அமானிதமாக தரப்பட்ட இந்த பிள்ளையுடைய ஈமானுக்காக, பிள்ளையுடைய யக்கீனுக்காக, பிள்ளையுடைய ஒழுக்கத்துக்காக, பிள்ளையுடைய இல்முக்காக, கல்விக்காக நான் எந்த அளவுக்கு நேரம் கொடுத்திருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு கவனம் எடுத்திருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு முஜாஹதா செய்கிறேன் என்றதை ஒவ்வொரு தாயும் தந்தையும் யோசிக்கும். அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையால மக்தபுடைய ஒரு சூழல் இன்றைக்கு எங்களுக்கு உருவாக்கி தரப்பட்டிருக்குது. எங்களுடைய பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை, பண்பாட்டை, இல்ம, குர்ஆன, ஹதீஸ, அகீதாவை பாதுகாக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கோட்டை இந்த மக்தபுடைய முறை. எனவே ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை கண்காணிச்சு, பிள்ளைகளுக்கு வாழ்ந்து வழிகாட்டி மக்தபுடைய வளர்ச்சிக்காகவும் உழைக்கும். பெற்றோருடைய கடமை பிள்ளைகளை கண்காணிக்கிறதோட முடியாது. மக்தபுக்கு வந்து பாருங்க, எத்தனை கிளாஸஸ் நடக்குது, எத்தனை பிள்ளைகள் ஓதுறாங்க, எத்தனை பிள்ளைகள் படிக்கிறாங்க, வசதிகள் எந்த அளவுக்கு இருக்குது, எத்தனை பெஞ்சுகள் இருக்குது, கிளாஸ் நடக்கிற இடம் பொருத்தமானதா, சத்தம் எல்லாம் ஒன்றுக்கு வருகிற பிள்ளைகள் எப்படி நிம்மதியா படிப்பாங்க, மக்களுக்கு என்ன தேவை இருக்கு, ஒயிட் போர்ட் வேணுமா, மார்க்கிங் பேனை வேணுமா, அல்லது நான் ஒரு பெஞ்ச் ஒன்று அடிச்சு தரவா, இல்லாட்டி ஒரு ஒரு சேர் ஒன்று வாங்கி தரவா, என்ன தேவை இருக்குது, என்ன குறைபாடு இருக்குது என்றதை ஒவ்வொரு பெற்றோரும் வந்து பார்க்கும். பிள்ளைகளை கண்காணிக்கிறது மட்டுமல்ல, மக்களுடைய வளர்ச்சிக்காக நான் என்ன செஞ்சு, இது மிகப்பெரிய சதகா ஜாரியா. நான் அடிச்சு கொடுத்த இந்த பெஞ்சில இருந்து இன்றைக்கு அஞ்சு பிள்ளைகள் ஓதினாங்க. எதிர்காலத்தில் ஒரு புள்ள ஆலிமாக மாறும், ஒரு புள்ள ஹாபிஸாக மாறும், ஒரு புள்ள முப்தியாக மாறும், ஒரு புள்ள மார்க்கப்பற்றுள்ள தக்குவா உள்ள ஒரு டாக்டராக மாறுவாரு, அவர் டாக்டர், அவர் தாய். இன்னொரு புள்ள என்ஜினியர் தாய், மார்க்கப்பற்றுள்ள சமூகத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு தாய். இன்னொருத்தர் அரசியல்வாதியாக மாறிட்டாரு, ஈமானுள்ள தக்குவா உள்ள சமூகப்பற்றுள்ள சமூகத்துக்காக பாடுபடக்கூடிய அரசியல் தலைவராக மாறிட்டார். அந்த நாலஞ்சு பிள்ளைகளும் எப்படி எல்லாம் சமூகத்தில சாதனைகளை செய்வாங்க, எல்லாத்துக்கும் இந்த பெஞ்ச் காரணம். பெஞ்ச் அடிச்சு கொடுத்தார், மூத்தாய் பேசிப்பார், சதகத்துல் ஜாரியா வந்து கொண்டே. எனவே நாங்க எங்களால முடிஞ்ச பங்களிப்புகள், எங்களால முடிஞ்ச உதவிகள், ஒத்தாசைகளை இந்த மக்தபை வளர்க்கறதுக்காக, பாதுகாக்கிறதுக்காக நாங்க ஒவ்வொருத்தரும் செய்யும். இந்த எல்லாத்தையும் நாங்க ஒழுங்காக செய்வோமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எங்கட பிள்ளைகள் ஒரு நல்லொரு சூறல்ல அவங்க வளருவாங்க, ஒழுக்கம் உள்ளவங்களாக வருவாங்க, மார்க்க பொற்றுள்ளவங்களாக மாறுவாங்க, எதிர்காலத்துல சமூகத்தால போற்றப்படக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அவங்க மாறுவாங்க, சமூகம், சமூகத்துடைய எதிர்காலம் பிரகாசமானதாக மாறும். எங்களுக்கும் கண் குளிர்ச்சியாக சந்தோஷமாக மூத்தாக. ஒவ்வொரு பெற்றோருக்கும் அல்லாஹ் துஆ செய்ய சொல்றான், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, யா அல்லாஹ் எங்கட மனைவி, எங்கட பிள்ளைகள் இவங்களை பார்த்தா எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வடியும். ஒரு வாப்ப மௌத்தாகிற நேரத்துல, ஒரு உம்மை மௌத்தாகிற நேரத்துல சந்தோஷப்படணும். அல்ஹம்துலில்லா என்ற புள்ள இந்த நிலைமைக்கு வந்திருக்குது, அது மட்டும் எனக்கு போ, இதுதான் ஆனந்தம், இதுதான் சந்தோஷம். இப்படி ஒரு வாப்ப மௌத்தாகிற மாஷா அல்லாஹ் அவர் எங்கேயோ போயிட்டார். எனவே இந்த எல்லா கடமைகளையும் செஞ்சு எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய அந்த நல்ல ஈமானின் யக்கீனையும் நாம் ஒவ்வொருவரும் சுமந்து கொள்வோமாக. அதற்கான நல்ல உணர்வையும் உற்சாகத்தையும் நம் அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ
பரக்காத்துஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹ். மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.